إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله مولانا العظيم. إلا فقل فقل شيوم أديت على جنبه நேர் வழி காட்டுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, அவனேகன் வினை துணையற்றவன், வணங்க தகுதியானவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், உலகத்தின் எல்லா விஷயங்களையும் அவனே திட்டமிட்டு நடாத்திக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய நாட்டமின்றி உலகத்திலே எந்த நிகழ்வும் நடைபெறுவதில்லை. அல்லாஹுடைய அனுமதியின்றி உலகத்திலே எந்த அசைவும் இடம்பெறுவதில்லை. அல்லாஹு ஸுப்ஹானஹு வ தஆலா நாடியதை நாடிய நேரத்திலே நாடிய விதப்படி முறைப்படி செய்து முடிக்கிறான். அன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் ரஹ்மத்தும் என்று உண்டாகட்டுமா? ஆமீன். அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து அல்லாஹ்வுடைய மாளிகையில் கொண்டு குழுமி இருக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை தம்புவா செய்து அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்குமாறு எம்மை ஏவி இருக்கிறானோ அவற்றை இயன்ற எடுத்து, எவற்றை வேண்டாம் என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து வாடுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு ஒத்திய செய்கிறேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே தன் நாடியவற்றை படைக்கிறான், நாடியவற்றை தேர்ந்தெடுத்து சிறப்பிக்கின்றான். நபியே, உமது ரப்பு உலகத்திலே தான் நாடியதை படைக்கிறான், தான் நாடியவற்றை தேர்ந்தெடுக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தேர்வு என்பது வித்தியாசமானது. ஒரு ஞானத்திற்காக, ஒரு நுட்பத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா சிலரை விட சிலரை சிறப்பித்து தேர்ந்தெடுக்கின்றான். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் இருக்கிறார்கள், மலக்குகள், ரசூல்மார்கள், நபிமார்கள், ஒட்டுமொத்த படைப்புகளிலும் அல்லாஹ் தஆலா நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேன்மைப்படுத்தி சிறப்பித்து தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இதுபோலதான் உலகத்திலே படைக்கப்பட்ட இடங்களிலும் பூமியின் பாகங்களிலும் அல்லாஹ் தஆலா சில நிலப்பரப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவற்றிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதுதான் அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு பூமியில் மிக விருப்பமான இடம் அல்லாஹ்வை சுஜூது செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடுகள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாயில் என்பதை உலகத்திலே எவருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு இடம். அதனாலதான் நாம் அது ஒப்பு செய்யப்பட்ட இடம், அல்லாஹ்வுக்காக என்று அது ஒப்பு செய்யப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, நிரந்தர தர்மமாக ஆக்கப்பட்ட இடம் என்பதாக பள்ளிவாயில்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர், ஹலீஃபாக்களில் ஒரு மனிதர் கோபப்பட்டு தன் மனைவியை விவாகரத்து செய்து விடுகிறார், தலாக் சொல்லி விடுகிறார். பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். எப்படி என்னுடைய ஆட்சி பீடத்தில் இரவு நேரம் அல்லது நாளை காலைக்குள் நான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பரந்த நிலப்பரப்பில் நீ எங்கு இருந்தாலும் நீ தலாக் என்று சொல்லிவிடுகிறார். ஹலீஃபாவுடைய ஆட்சி செய்யப்படக்கூடிய இடம் மிக பரந்த பூமி,
அந்த நேரத்திலே எவ்வளவு வேகமான குதிரைகள் சென்றாலும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட விதத்தை தாண்ட முடியாது. அப்படி என்றால் மனைவி தலாக்காகி விடப் போகிறாள் என்ற ஒரு நிர்பந்தம் உலமாக்கிடம் ஃபத்வாவுக்காக சென்றது. அந்த நேரம் உலமாக்கள் ஃபத்வா கொடுத்தார்கள், ஆம், அதனால் இரவு வரை அந்த பெண்மணி ஏதாவது ஒரு பள்ளி வாயிலில் போய் இருந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் ஹலீஃபா ஒரு இடத்தை ஆடலாம், ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலுக்கு பள்ளி வாயில் மீது அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை நிர்வகிப்பதை தவிர அல்லாஹ் சொன்னான். ஏன் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அது வக்ஃபு என்று சொல்லப்பட்ட இடம், அதில் எவருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லா பள்ளி வாயில்களும் வக்ஃபு செய்யப்பட்ட எல்லா பள்ளி வாயில்களுடைய சட்டமும் இதுதான். இதே உரிமை, இதே கண்ணியம் பள்ளி வாயிலோடு சேர்ந்து அதற்காக வக்ஃபு செய்யப்பட்ட பொருட்களுக்கும் இருக்கிறது. பள்ளி வாயிலுடைய கடை, பள்ளி வாயிலுக்கு சொந்தமான காணி, பள்ளி வாயிலுக்கு சொந்தமான கட்டிடங்கள், யாராவது வக்ஃபு செய்திருந்தால் அது அசையக்கூடிய அசையாத சொத்துக்களாக இருக்கட்டும், அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தானவைகளாக மாறிவிடுகின்றன. இது போலதான் மதரசாக்கள், மதரசாக்களுக்கு என்று வக்ஃபு செய்யப்படக்கூடிய இடங்கள், இது போலதான் வைத்திய சாலைகளுக்கு என்று வக்ஃபு செய்யப்படக்கூடிய இடங்கள், அது வக்ஃபு என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த வக்ஃபு செய்தவர் நிபந்தனையிட்டாலே தவிர எவருக்கும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் அன்பான அல்லாஹின் நிறுவியார்களே, பள்ளி வாயில்கள் என்பதை இதனுடைய வரலாற்றை அல்குர்ஆன் நமக்கு பேசியிருக்கிறது. உலகத்திலே முதல் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளி வாயிலை பற்றி அல்லாஹ் தஆலா சூரா ஆலி இம்ரானிலே பேசியிருக்கிறார். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்நாஸ் லல்லதீ பிபக்கத முபாரகன் வஹுதன் லில்ஆலமீன். மனிதர்கள் வணங்குவதற்காக அல்லாஹ்வை தொழுவதற்காக பூமியிலே நிறுவப்பட்ட முதலாவது பள்ளி வாயில் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே அமைந்திருக்கிற கஅபா முஷர்ரஃபா, அல்லாஹ்வுடைய வீடு கஅபத்துல்லாஹ் முதலாவது கட்டப்பட்டது. எப்பொழுது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட வீடு. சஹிஹான சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், சஹிஹான ரிவாயத், அபூதர் அல்-ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பூமியில் முதல் முதலாவதாக அமைக்கப்பட்ட பள்ளி வாயில் எது? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம். இரண்டாவது பள்ளி வாயில் எது யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸில் அமைந்திருக்கின்ற அக்ஸா என்ற பள்ளி வாயில். கம்ஹான பைனஹுமா, யா ரசூலல்லாஹ், அந்த இரண்டு பள்ளி வாயில்களும் அமைக்கப்பட்ட கால அவகாசம் என்ன? வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாக அல்லாஹு தஆலா இந்த பூமியில மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அமைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். முதல் மனிதன் வாழ்ந்த காலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ்வால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அல்லாஹின் நேரடியார்களே, நாலாபுறங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா, ஒழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அல்லாஹ் ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக அல்லாஹ்வுக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்ட, உலக வரலாற்றிலே இரண்டாவதாக அமைக்கப்பட்ட, அல்லாஹ்வுக்கு என்று அமைக்கப்பட்ட, முஃமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்று மட்டும் அமைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல், அதை பற்றி நான் என்ன தெரிந்திருக்கிறேன், அதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? அன்பார்ந்த அல்லாஹ் நிலவியார்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, என்று அதே பள்ளி வாயில் அருகாமையில் சூழல் கூக்குரல்கள், இரத்த ஆறுகள் என்று சொன்னால் மிகையாகாது. பதமடைக்கப்படக்கூடிய குழந்தைகள், பெண்கள், சிறார்கள், வயோதிபர்கள் என்று ஈவிரக்கம் என்று கொண்டு குவிக்கப்படுவதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உலகம் அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதே, இது குர்ஆன் வரலாறு பேசுகிறதே. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறக்கிறார்கள். ஈராக்கிலே பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவி ஹாஜரோடு, தனது மனைவி சாராவோடு, தனது மனைவி சாராவோடு, தனது சாஷாவின் மகன் லூத், இரண்டு நபர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த சமூகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஊரை விட்டு துரத்தி விடுகிறார்கள். ஐராக்கிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்திலே அவர்களுக்கு தகுதியான இடம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஏவல் படி பைத்துல் மக்தீஸுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். பலஸ்தீனத்தை நோக்கி நகர்கிறார்கள். அங்கு அவர்கள் தனது இடத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தனது அடுத்த மனைவி ஹாஜருக்கு கிடைத்த குழந்தையோடு மக்காவுல கொண்டு வந்த தனது குழந்தையையும் மனைவியையும் விட்டுவிடுகிறார். ஆனால் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பைத்துல் மக்தீஸின் பால் திரும்பி விடுகிறார்கள். அங்குதான் வாழ்ந்தார்கள், அங்குதான் மரணித்தார்கள். சில வரலாற்று துணுக்குகள் சொல்லுகின்றன, ஹலீல் என்று இன்று வரை அறியப்படக்கூடிய ஊர் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடம் என்பதாக வரலாறு பேசுகிறது. அன்பானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், இரண்டு மகன்மார்கள், இஸ்மாயில் அவர்தான் மக்காவிலே ஹாஜருக்கு பிறந்தவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே பிறந்து மக்காவிலே வளர்ந்து அவர்களுடைய மக்காவிலே பரம்பரை அரபு பரம்பரையாக மாறுகிறது. இரண்டாவது மகன் இஸ்ஹாக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இரண்டாவது மகன் இஸ்ஹாக், அவர்கள் வாழ்ந்தது இருந்தது எல்லாமே அந்த பலஸ்தீன் என்ற அந்த புனித பூமியில். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே மணக்கிறார்கள். அவர்களுக்கு யாக்கூப் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருக்கு தான் இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய இரண்டாவது பெயர் இஸ்ராயில். அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள், அதுல ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எங்களுடைய குர்ஆன் இதை பற்றி மிக விசாலமாக பேசியிருக்கிறது. படித்திருக்கிறோமா, போதி விளங்கி இருக்கிறோமா? உள்ளத்துல ரகசியமாக கேளுங்க. அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் சொல்லுகிற பொழுது அஹ்சனுல் கஸஸ், அதி சிறந்த சம்பவம் வரலாறு என்று குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. சூரா யூசுப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 12 மகன்மார்களின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 11 சகோதரர்கள் கொண்டு சேர்ந்து, குறிப்பாக 10 சகோதரர்கள் கொண்டு சேர்ந்து கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள். பிறகு அவர்கள் கிணற்றில் இருந்து அரச மாளிகைக்கு செல்கிறார்கள். பிறகு சிறைக்கு செல்கிறார்கள். பிறகு கனவுக்கு விளக்கம் சொல்லி அரச பீடத்திலே எகிப்து நாட்டிலே அதி சிறந்த ஸ்தானத்தை அடைகிறார்கள். எகிப்திலே அரச பீடத்திலே அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது. தனக்கு துரோகம் செய்த சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்களை எல்லாம் சுமாராக 40 வருடங்களுக்கு பிறகு சந்தித்து அவர்கள் தவறை ஏற்றுக்கொள்ள, அவர்களை எல்லாம் மன்னித்து, அவர்கள் செய்த தவறை மறந்து, நீங்கள் என்னோடு எகிப்திலே குடியேறுங்கள் என்கிறார்கள். எகிப்திலே பல காலம் இருந்தார்கள். ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு ஒப்பியம் செய்தார்கள், நான் மரணித்தால் என்னை பைத்துல் மக்தீஸுக்கு அடக்கம் செய்ய. பலஸ்தீனம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களில் ஒன்று. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட பரிசுத்தமான பூமி அது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹ் ஆக்கியது இணை வைப்பாளர்களுக்கு அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் எழுதிய பூமி அது. அல்லாஹ் அன்பானவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் அதை பற்றி 5-6 இடங்களில் பேசியிருக்கிறான். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லியிருக்கிறான். அல் அர்துல் முபாரகா, பறக்க செய்யப்பட்ட பூமி என்று பேசியிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அன்பான அல்லாஹின் நேரடியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கு அடக்கப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்பரா அங்கே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த எல்லா பனூ இஸ்ராயீலுடைய நபிமார்களும் அந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். எத்தனை 1000 நபிமார்கள், லட்சோபலட்சம் நபிமார்கள் அங்கு வந்தார்களோ தெரியாது என்று வரலாறு சொல்கிறது. அல்லாஹு தஆலா வமின்ஹும் மன் கஸஸ்னா, நாம் சில நபிமார்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வமின்ஹும் மன் லம் நக்ஸ்ஸா அலைக், சில நபிமார்களை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லவில்லை. 1000 நபிமார்கள் வந்து போயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதே தொடரிலே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். எங்கே? எகிப்திலே அனுப்பி வைக்கிறார் நபியாக. அவர்கள் எகிப்திலே பிறக்கிறார்கள். திராவுனோடு பாரிய போர் போட்டி விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயீலும் திராவுனுக்கு எதிராக மிகவும் போராடினார்கள். உண்மையில் சொல்ல போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் உன்னோடு அழிக்க வேண்டும் என்பது திராவுனுடைய திட்டம். அதனை தெளிவாக சொல்லுகிறார். இந்நகாதிகி லஷிர் தீமத்துன் கலீலுன், இவர்கள் அற்பமான ஒரு சிறுபான்மையினர், இவர்களை நான் கூண்டோடு அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பலரை கொலை செய்து விடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக தனது படையோடு ஓடுகிறார்கள். அந்த நேரம்தான் முன்னால் இருந்த செங்கடலை அல்லாஹ் பிளந்து அவர்களுக்கு பாதை அமைத்துக் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் தாண்டி மறுகரைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் ஃபிரௌனை கூண்டோடு அழித்து விடுகிறான். அதன் பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பதற்காக தேர்ந்தெடுத்த இடம் அது பைத்துல் மக்தீஸ். இஸ்ராயலுடைய குழந்தைகள், இஸ்ராயல் என்றால் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்குரிய மறுபெயர் இஸ்ராயல். இஸ்ராயலுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், நல்லவர்கள், நல்லவர்களாக இருந்தவர்கள், ஆனால் அவர்களில் கெட்டவர்கள் அதிகட்ட மனித பிறவிகளாக ஈனப்பிறவிகளாக மாறிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் முஃமின்கள், நல்லவர்கள், ஆனால் கெட்டவர்கள், மகா கெட்டவர்கள், பனூ இஸ்ராயீல். அல்லாஹ் அக்பர். இஸ்ராயலுடைய குழந்தைகள் தான், ஆனால் அல்லாஹ் எவருடைய மகன் என்று பார்ப்பதில்லை, எப்படிப்பட்டவர் என்றுதான் பார்க்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் தன்னை நிராகரித்து கப்பலில் ஏற மறுத்த நேரத்திலே மகனை பார்த்து சொல்கிறான், மகனே இருக்கம் மகனா ஓரா தக்கும் மகள் காப்பிரியன், காவிர்களோடு சேர்ந்து விடாம மகனே இந்த கப்பல்ல ஏறிக்கொள், வெள்ளம் வந்து உன்னை அழிக்க போகிறது. மகன் சொல்லுகிறான், நான் ஒரு மலையிலே ஏறி சஞ்ச புகுந்து கொள்கிறேன், உங்களோட சேர்ந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றவர்களோடு சேர்ந்து வாப்பா எனக்கு வர முடியாது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் ஒரு பிரமாண்டமான அலையை கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் கனானை அழித்து விடுகிறான். வாப்பாவுக்கு குழந்தை பாசம். அல்லாஹ்வுடன் கேட்டாங்க, ரப்பி இன்னபனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் இந்த குடும்பத்தை சேர்ந்த எனது மகன், எனது ரத்தம், இந்த மகனை நீ மதிச்சிரு. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லி, நூஹ் அவனுடைய குடும்ப அவன் உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, உமது ரத்தத்தால் உருவானவன், நீர் பெற்றெடுத்த மகன், ஆனால் என்னுடைய பார்வையில் அவர் உம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. அல்லாஹ் இதே போலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில வந்தவர்கள் தான் இஸ்லாமிய யூதர்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உதுகுலுல் அர்தல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லகும், இஸ்ரவேலர்களே அல்லாஹ் உங்களுக்கு எழுதியிருக்கிற இந்த பரிசுத்தமான பூமிக்குள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், நுழையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு என்று எழுதியிருக்கிறான். அதிலே சண்டாளர்கள், அநியாயக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நுழைந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள், மூசா அவர்கள் உள்ளுக்கு இருக்கும் முறையில நாம் நுழையவே மாட்டோம், எங்களுக்கு போக முடியாது, நாங்கள் கோழையர்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மூசா நீங்களும் உங்களோட ரப்பும் போய் யுத்தம் செய்ய, நாங்கள் அந்த இடத்துக்கு செல்ல மாட்டோம், நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தைகளை சொன்னதோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கையெழுந்தாங்க, யா அல்லாஹ் பறக்கத்து நிறைஞ்ச பூமிக்குள்ள போங்க என்று நான் இவர்களுக்கு சொன்னேன், என்னுடைய சமூகம் இந்த இஸ்ரவேலர்கள் அதை மறுத்து விட்டார்கள், யா அல்லாஹ் இவர்கள் கெட்டவர்கள். அல்லாஹ் சொன்னான், 40 வருடங்களுக்கு நான் அந்த பூமி அவர்கள் மீது ஹராமாக்கிவிட்டேன். 40 வருடங்கள் சற்று தடமாறி பாலை வரத்திலே அவர்கள் சற்று தடமாறி திரிந்தார்கள், அவர்களுடைய ஒரு பரம்பரையே பாலை வரத்திலே அழிந்து போய்விட்டது. அன்பாவர்களே, அதற்கு பிறகு யோசியா இவரு நூருடைய அல்லாஹால் அனுப்பப்பட்ட ஒரு நபி, அவருடைய தலைமையில் அந்த பைத்துல் மக்தீஸில் நுழைகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 40 வருடத்துக்குள் ஒப்பாசாகிற நேரம் வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் மரணிக்கிற நேரம் என்னுடைய கபரும் பைத்துல் மக்தீஸில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடுத்த நபி, அல்லாஹு தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மக்தீஸுக்கு மிகவும் கிட்டமையான தூரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிவப்பு மலைக்கு அருகாமையில், ஒரு சிவப்பு கல்குன்றுக்கு அருகாமையில் அவருடைய கபர் இருக்கிறது, அந்த இடத்திலே நான் இப்பொழுது இருந்தால் உங்களுக்கு அவருடைய கபரை காண்பித்தேன் என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபர் எங்கே? பைத்துல் மக்தீஸ், நபிமார்கள் வாழ்ந்த இடம். பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சியை கொடுக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆட்சியை நிறுவுவதற்காக தேர்ந்தெடுத்த இடம் பைத்துல் மக்தீஸ். பிறகு அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் அவர்களுடைய ஆட்சியை பற்றி பேசுகிறது. உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போல ஒரு ஆட்சி யாருக்கும் கொடுக்கப்படவும் இல்லை, கொடுக்கப்பட போவதும் இல்லை. அல்லாஹ் எறும்புகளோடு பேசக்கூடிய திறமை அல்லாஹ் கொடுத்தார். பறவைகளுடைய மொழி தெரியும் அவர்களுக்கு. காற்றிலே பறந்தவர்கள் அல்லாஹ் அக்பர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரமாண்டமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி அதிலே ஆட்சியை நிறுவினார்கள். அவர்களும் ஒப்பாத்தானார்கள். அவர்களுடைய கதரும் அங்குதான். பிறகு அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடமும் அதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள் பைத்துல் ஹம் என்ற இடம், பைத்துல் மக்தீஸ் பள்ளி வாயில். எப்படி அல்லாஹுடைய நபிமார்கள் எல்லாம் அந்த இடத்தை ஒருமித்தார்கள், தங்கமித்தார்கள்? அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் அதை வணக்கத்துக்குரிய ஒரு பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். ஒரு அதிசயமான பிறப்பு அது. சிறந்தத்தோடைய சூரா மரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். மரியம் குழந்தை திருமணம் செய்யல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித உருவத்திலே ஒரு முன்னால வந்து நிற்கிறார். இன்னி அஊது பிர்ரஹ்மான் மின்க இன் குன்த தக்கியா, நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் உங்களுடைய கருதியை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். தன்னுடைய கற்புக்கு பாதகமோ, தன்னுடைய கற்புக்கு ஆபத்தோ என்று பயப்படுகிறார் மரியம். அவர் சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல, நான் அல்லாஹ்வினால் இன்னி ரசூலு ரப்பிக் லிஅஹத லக்கி குலாமன் ஜகியா, அல்லாஹ்வுடைய புறத்தால் அனுப்பப்பட்ட ஒரு மலக்கு நான், உமக்கு ஒரு குழந்தையை தர வந்திருக்கிறேன். திருமணம் இல்லாமல் குழந்தையா மரியம்? அல்லாஹ் நாடினான் படைக்கிறான். அந்த மலக்கு ரூஹை ஊதுகிறார். மரியம் கற்பமுற்று விடுகிறாள். ஏனைய தாய்மார்களைப் போல பத்து மாதங்கள் எல்லாம் சுமக்கல்ல, கற்பமுற்றார், குழந்தையை பெற்றெடுத்தார். அல்லாஹ் வெளியில போனாங்க மரியம். சிறசம வேதனை ஒரு ஈச்ச மரத்துக்கு பக்கத்துல பைத்துல் ஹம் என்கிற இடத்துல பைத்துல் மக்தீஸ்ல குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு தூக்கி கொண்டு வாராங்க. எங்க வாராங்க? தான் தங்கியிருந்த பைத்துல் மக்தீஸ் பள்ளி வாயிலில் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு. அந்த பள்ளிக்குள்ளதான் ஒரு அறையில் இருந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்புல இருந்தாங்க. குழந்தையோட வர நேரத்துல யூதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். யார? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூதர்கள் மரியமோடு பேசிய வார்த்தைகளை குர்ஆன் சூரா மரியம்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறான். யூதர்கள் வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து லக்கத் ஜிஃதி ஷைஅன் ஃபரியா, ஆக அப்பட்டமான ஒரு பாவத்தை செய்திருக்கிறாயே என்றார்கள். அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னது, யாராவது உங்களோட பேச வந்தா யூதர்களை பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியும். சொன்னான் அல்லாஹு தஆலா, இன்னி நதர்து லி ரஹ்மானி ஸௌமா பலன் உக்கல்லிமல் யோகம் செய்யா, நான் அல்லாவுக்கு இன்று நோன்பு குடிப்பதாக நீயத்தை வைத்திருக்கிறேன். நோன்பு என்றால் பேசாமை, வாய்மூடி மௌன விரதம் இருக்க நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன். மனிதர்கள் யாரோடும் நான் பேச மாட்டேன் என்று மரியாதையை நீங்கள் சொல்லுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் பேசுகிற நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னார். அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் மரியமை கீழே போட முடியுமோ, ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை கொச்சைப்படுத்த முடியுமோ, அவதூறு சொல்ல முடியுமோ சொன்னார்கள். ஹாரூனுடைய சகோதரியே, மா கான அபூக்கு இம்ரா ஸௌஇன் வலம் தக்கு வலம் யகும் முக்கி பதியா, உங்களோட வாப்பா ஒரு கெட்ட மனிதரும் அல்ல, உங்களுடைய தாய் சுருநடத்தை உள்ள ஒரு பெண்ணும் அல்ல, நீங்கள் எப்படி இந்த பாவத்தை செய்தீர்கள் என்று கேட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாம், பாவம் செய்யல, அல்லாஹ் ஏற்பாடு. எவ்வளவு மனசு நொந்து போயிருக்கும் அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய உதவி வருகிறது. சூரா மரியம் பேசுகிறது. அந்த பெண் சொன்னா பேச மாட்டா, அவன் எதுவும் பேச, நல்லட கட்டில பேச வேணாம் என்று மடியில் இருந்த ஐசாவை பார்த்து பைத்துல் மக்தீஸுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு சொல்கிறான், இந்த குழந்தைகளுக்கு கேளுங்கோ அவருடைய வாப்பா யார் என்று சூழ்ந்திருந்த யூதர்கள் கேட்டாங்க. மடியில குழந்தையாக படுத்திருக்கிற பச்சை பிள்ளையிடத்துல நாங்கள் எப்படி பேச முடியும்? அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைக்கிறார். அல்லாஹ் அன்று பிறந்த குழந்தை பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆசானியல் கிதாப் அல்லாஹ் எனக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான். இன்ஜீல் என்ற வேதத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். وَجَعَلَنِي نَبِيًّا اللَّهُ إِنَّ نَبِيًّا ஆக்கி வைத்திருக்கிறார். وَأَوْصَانِي بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ مَا دُمْتُ حَيًّا நான் உயிரோடு இருக்கும் வரை தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் அல்லாஹ் என்ன ஏறி இருக்கிறார். وَبَرًّا بِوَالِدَتِي என்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு ஏறி இருக்கிறார். குழந்தை தாயிடம் அடியில் இருந்து எவ்வளவு ஆச்சரியம். அதை கண்டு ஈமான் கொள்வதற்கு பதிலாக அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூற்றத்தை விடல்ல எத்தளவு சென்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுமாராக 30 வயது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கங்கடம் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். சில ரிவாயத்துகள் வந்திருக்கிறது, பனு இஸ்ராயேல் எவ்வளவு கொடுங்கோலர்கள் என்றால், அவர்களில் இருந்தவர்கள் எவ்வளவு அசிங்கமான செயலுக்குரியவர்கள் என்றால், பைத்துல் மக்தஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லில ஒரே நாளில 70 நபிமார்களை அந்த கல்லின் மீது வைத்து கொலை செய்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக் கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய பராமரிப்பும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் துரத்தி சென்று ஒரு மரத்துல வச்சு அந்த மரத்தோடு சேர்த்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எங்க பைத்துல் மக்தீஸ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கும் சில மாதங்கள் தான் வித்தியாசம். பிறப்புல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்களும் உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், சாட்சி பிரியமான பிள்ளைகளை போல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் யூதர்களால் கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு இயன்ற அளவு முயற்சி செய்தார்கள். கடைசியாக ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து அவர்களை கொலை செய்ய முற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா வலாக்கின் ஷுப்பிஹலஹும் அவர்களுடைய உருவத்தை கொலை செய்ய வந்தவன் மீது மாற்றி விடுகிறான். அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டு அவர்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டார். வமா கதலூஹு வமா கலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹலஹும் ஈசாவை அவர்கள் கொல்லவும் இல்லை, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அவரை இவங்க கொலை செய்யல, குருசை கண்ணல்ல, சிலுவையில் அறையல்ல. ஆனால் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி விட்டான். குர்ஆன் சொல்லுகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படல, உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள். வானத்துக்கு உள்ளுக்கு நுழைந்த மனிதன் ஈசாவுடைய உருவம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு. கொலை செய்ய போனவரை காணல, வெளியிலிருந்தவங்க தேடி போறாங்க, உள்ளுக்கு பார்த்து ஆள் இருக்கிறார், கொன்ற பிறகுதான் யோசித்தார்கள் கொலை செய்வதற்காக போன மனிதர் இங்கே அவரை காணல. இப்ப அவர்களுக்குள்ள சந்தேகம் வந்தது, நாம் கொலை செய்தவர் ஈசாவாக இருந்தால் கொலை செய்ய போன இவருடைய தோழரை இவர்தான் தோழராக இருக்கும், நாம் கொலை செய்திருப்பது தோழராக இருந்தால் நம்மோடு இருந்தவராக இருந்தார் ஈசா எங்கே. அல்லாஹு தஆலா சொல்றான், மறுமை நாள் வரை இதே சந்தேகத்திலே அவர்கள் இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது ஈசாவை அல்லாஹ் உயர்த்தி விட்டார். அல்லாஹ் அன்பானவர்களை முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துலதான் தன்னுடைய இஞ்சியில அல்லாஹுடைய தூய்மையான இஞ்சியில அந்த இடத்துல பரப்பினாங்க. எல்லா நபிமார்களும் போதித்தது இஸ்லாம், எல்லா நபிமார்களும் போதித்தது அல்லாஹுடைய தௌஹீத, அல்லாஹ் ஒருவனுங்கிற விஷயத்த. கடைசியாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அவர்கள் வளர்ந்து அவர்களுடைய மக்காவுடைய அந்த காலத்துல காபிர்களால சொல்ல முடியாத சோதனைகள் வலுத்து போன நேரம், தனக்கு உறுதுணையாக இருந்த தனது சிறிய தந்தை ஒரு காபிராக இருந்தாலும் அபூபாலி மரணித்து விடுகிறார், தனக்கு பக்கபலமாக இருந்த தனது மனைவி முதல் இஸ்லாத்தேசிக் கொண்ட பெண் ஹதீஜாவும் மரணித்து விடுகிறார். தன்னுடைய 52 வயது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலான பரிசு கொடுக்கிறதுக்காக மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முராக் வாகனத்தோடு வருகிறார்கள். வந்து குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆன் இதன் சுருக்கமாக சொல்லி இருக்கிறது, சஹீஹான ரிவாயத் நீளமாக பேசி இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தேன், மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் மக்தீஸுக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரே நாள் இரவுல அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நபிமார்களுடைய ரூஹையும் அல்லாஹ் ஒத்து சேர்க்கிறார். எல்லா நபிமார்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகிற அந்த பைத்துல் மக்தீஸுக்கு அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருந்து அத்தகைய இருக்கும் தொழுகை நடாத்துகிறார்கள். அல்லாஹ் அக்பர். எல்லா நபிமார்களுடைய நோக்கம் அந்த தொழுகை அந்த பரிசுத்தமான இடத்துல சொல்லுறாங்க. அதற்கு பிறகுதான் இது இஸ்ரா, இதை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. எந்த பூமிய சுத்திரம் பறக்கத் செய்திருக்கிறோமோ தீன் விஷயத்துல மட்டுமல்ல பறக்கத், ஒரு தொழுக தொழுதா பல ஆயிரம் ரக்காத்துக்கள் தொழுத நம்ம மட்டுமல்ல வைக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டது போல தலாய்க்கமாக தங்களுடைய இறக்கையை அஸ்ஸாவுடைய பூமி முழுக்க விரித்திருக்கிறார்கள், ஷாமுடைய பூமி முழுக்க விரித்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல உலகத்தில எந்த இடத்திலையும் விளையாத பயிர்கள் எல்லாம் அங்கு விளையும். அதனாலதான் அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செய்திருக்கிறான் அல்லவா. அது என்ன? பைத்துல் மக்தீஸுடைய அத்திப்பழம் தஃப்ஸீர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அது ஃபலஸ்தீனுடைய அத்திப்பழம், அதனுடைய ஜெய்தூர் உலகத்தில் அதற்கு நிகரானவர்களும் பார்க்க முடியாது. அல்லாஹுடைய பறக்கம் இந்து வரைக்கும் இருக்கிறது. மனிதர்களுடைய அநியாயங்களும் அட்டூழியங்களும் இல்லை என்றால் அந்த பூமியுடைய பறக்கம் இன்னும் பல மடங்காக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவாங்க, அங்கிருந்து வாரத்திற்கு மிஅராஜ் செல்கிறார்கள். அல்லாஹ் தொழுகையை சன்மானமாக கொடுத்து அனுப்புகிறார். அன்பான அல்லாஹ் நல்லியார்களே, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷக்கு பிஹால் இல்லா இலா சலாத்தி மசாஜித், பள்ளி வாயலுக்கு நன்மைய கருதி நீங்கள் பயணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் மூன்று பள்ளி வாயலுக்கு மட்டும் பயணம் செய்யுங்க. அதுல மட்டும்தான் விசேஷம் இருக்கிறது. வேற எந்த பள்ளி வாயலுக்கும் தூர பயணம் நன்மையை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட எல்லா பள்ளி வாயல்களும் சமன், மூன்று பள்ளி வாயல் தவிர. முதலாவது சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி வாயல், அது காபத்துல்லாஹ். இரண்டாவது சொன்னார்கள் மஸ்ஜிது ஹாதா, என்னுடைய இந்த மஸ்ஜிது நபவி, மதீனாவுடைய பள்ளிவாசல். மூன்றாவது சொன்னார்கள் அல் பைத் அல் மஸ்ஜிது அக்ஸா, பரஸ்தீனுடைய பள்ளிவாயல். இந்த மூன்று பள்ளிவாயல் தான் மகத்துவம் மிக்க பள்ளிவாயல்கள். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு தாயிஃபத்துன் மின் உம்மத்தி ஜாஹிரீன அலல் ஹக், என்னுடைய இந்த சமூகத்திலே ஒரு கூட்டம் இருப்பார்கள், அவர்கள் சத்தியத்தை நிலைநிறுத்தியவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாலோ, அவர்களை பழிக்கக்கூடியவர்களாலோ அவர்களை பின்வாங்க செய்ய முடியாது. அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். செய்யாம நாள் வரை அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டி உறுதியோடு இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம் அவர்கள் யார் எங்கே இருப்பார்கள்? சொன்னார்கள், அவர்கள் பைத்துல் மக்தீஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருப்பார்கள். செய்யாம நாள் வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் சித்திரப்படுத்தியே வைப்பார்கள். அல்லாஹ் ஈமான் அங்கு இருக்கும் என்றார்கள். ஈமான் உடையவர்கள் அங்கு இருப்பார்கள். அவர்களை யாரும் ஒடுக்க முடியாது. அன்பானவர்களே, கவலையான செய்தி, பரிசுத்தமான இடம், அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட வரக்க செய்யப்பட்ட பூமி, குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறையவே பேசப்பட்ட இடம், இன்று இரத்தம் ஓட்டப்படக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அது பரிசுத்தமான இடம். உமருடைய அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டாங்க, அந்த இடம் இப்பொழுது கிறிஸ்தவர்களுடைய கையில் இருக்கிறது, அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் அல்லவா என்று ஆசைப்பட்டாங்க. ஆனா இரண்டரை வருஷம் ஒப்பாசாகிட்டாங்க. உமருடைய பத்தாவ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய ஒரு கடை அனுப்பினாங்க. அந்த பலஸ்தீன்ல இருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொன்னாங்க, உங்களோட ஹலீஃபா உமரை வர சொல்லுங்க, அவர் இந்த சிறப்பை எடுப்பதற்கு அவர் தகுதியானவர், அவரை வர சொல்லுங்க, நாங்க சிறப்பை கொடுக்கிறோம் கையில. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு போறாங்க முதல் தடவையாக மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த உம்மத்துடைய கையில. கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, இந்த மூணு இனத்தவர்களாலும் இது கௌரவிக்கப்படுகிறது, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள். சொன்னாங்க, உமர் இதுக்கு தகுதியானவர். அவரை கூப்பிட்ட நேரத்துல உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு கோவறு கழுதையில, ஹலீஃபா ஒரு கோவறு கழுதையில சில புழுதிப்பட்ட பிஞ்சி போன உடுப்போட தன்னுடைய கால் நிலத்தில் அறையிற அந்த நேர் அந்த கோலத்தோடு போகிறார்கள். அந்த இடத்துல படைக்கு தளபதியாக இருந்த அபு உபைதா சொன்னாங்க, ஹலீஃபா உங்களை வரவேற்கிறதுக்காக கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் நிறைஞ்சு இருக்கிறாங்க உள்ளுக்கு. நீங்க உங்களோட உடுப்பை மாத்திக்கொண்டா நல்லா இருக்கும், வாகனத்தை கொஞ்சம் மாத்திக்கொண்டா நல்லா இருக்குமே. சொன்னாங்க. அபு ஹுரைரா, நீங்க மட்டும் இந்த வார்த்தையை சொன்னதுக்காக நான் மன்னித்து விடுகிறேன், வேறு யாரும் சொல்லி இருந்தால் அவனை சந்தித்திருப்பேன். சொன்னார்கள், நாங்கள் கொடுப்பாலோ எங்களுடைய பணத்தாலோ செல்வத்தாலோ வழிவங்கத்தாலோ கண்ணியம் பெற்றவர்கள், நாங்கள் இஸ்லாத்தை கொண்டு அல்லா எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய இந்த பிஞ்ச உடுப்போம், வேர்வை தொழிந்த இந்த கோவர் நாற்றம் அடிக்கிற இந்த கோவர் கழுதையில நான் போவது வேண்டும் என்று சொன்னார்கள். இது அகௌரவம் அல்ல, இஸ்லாம் தான் எங்களுடைய கௌரவம். அதே தோற்றத்துல போறாங்க. அவங்க எழுந்து நின்று கோபரங்களுடைய கையில அந்த சாவியை கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த இடத்தை சுத்தப்படுத்தி கோபரங்களுக்கு ரத்தம் ஓட்டல்ல, சுத்தம் செய்யல, பெண்களை கொலை செய்யல, குழந்தைகளை வெட்டல்ல. சொல்லவாங்க சொன்னாங்களே, பெண்களை விருதப்பா ஒன்றும் செய்யாதீங்க, குழந்தைகளை பாதுகாருங்க, பச்சை மரங்களை வெட்டாதீங்க, பச்சை மரங்களை வெட்டாதீங்க, எவ்வளவு பிரமாண்டமா யுத்தமாறிக்க வெட்டாதீங்க, அம்மா மதகுரு மாதங்களை அழிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் அன்பானவர்களே, அவருடைய காலத்துக்கு பிறகு நூற்றாண்டு காலங்கள், 500 வருடங்களுக்கு மேல முஸ்லீம்கள் ரொம்ப அமைதியானதுல வாழ்ந்தாங்க. வரலாறு சாட்சியம் சொல்லுறேன், முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் யார் வேண்டுமாக இருந்தாலும் அமைதியோடு இருந்தாங்க. பிறகு சலாஹுதீன் அய்யூபியுடைய காலத்துல சிலுவை யுத்தத்தினார்கள், காப்பீடுகளுடைய தளத்துல கிறிஸ்தவர்களுக்கு அது சொல்கிறது. மீண்டும் சலாஹுதீன் அய்யூபியான வீட்டெடுக்கிறார். அது அவர்கள் அதிலிருந்து முஸ்லீம்களுடைய கையில இருந்தது. அண்மை காலமாக அது மீண்டும் மிகவும் நெருக்கத்தரமாக நடத்தக்கூடிய ஒரு சமூகத்துடைய கைக்கு போயிருக்கிறார். உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாவினால் போறவர்கள், அது அல்லாவினால் ஒப்பு செய்யப்பட்ட இடம், அல்லாவுக்கு என்று ஒப்பு செய்யப்பட்ட இடம். குர்ஆன் சூரா இஸ்ரா என்ற ஒரு சூரா இருக்கிறதே, அதுதான் நான் உங்களுக்கு ஓடிக்காட்டிய அந்த வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், ரெண்டு சந்தர்ப்பங்களை நாங்கள் பனூ இஸ்ராயிலுக்கு கொடுப்போம். உலகத்தை கட்டபினா ஜபூரின், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலகத்தை கட்டபினா நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். வேதத்தில் பனூ இஸ்ராயிலுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம், ரெண்டு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. முதலாவது சந்தர்ப்பத்தில் எங்களை அடியார்களை கொண்டு உங்களை அடக்குவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு நாம் செல்வத்தாலும் படைப்பலத்தாலும் குழந்தைகளாலும் உதவி செய்வோம். அதுல நீங்க நலவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நலவும். நீங்க நலவு செய்யாம அநியாயம் செய்வீர்கள் என்றால் என்னுடைய அடுத்த அடியார்கள் வருவார்கள். உங்களுடைய அடியான அநியாயங்களை அட்டூழியங்களை ஒடுக்கக்கூடியவர்கள் வருவார்கள். அவர்களை கொண்டு நான் உங்களை நிச்சயமாக அடக்கி ஒடுக்கி விடுவேன். அதுக்கு பிறகு உங்களால் முகம் கொடுக்க முடியாது. முடிச்சு அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய திட்டம் நடந்தேறும். ஆனால் எங்களுடைய சகோதரர்களுக்காக, மனித நேயத்தோடு நாம் எல்லாரும் மனிதர்கள் என்பதற்காக, அல்முஸ்லிமூன கல்யஃபதில் வாஹித், முஸ்லிம்கள் உலகத்துல எங்கு வாழ்ந்தாலும் ஒரு உடம்ப போல, கை கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, விரல் ஒரு துண்டு வெட்டப்பட்டிருக்கிறது என்றால் கண் கண்ணீர் சென்றது அல்லவா, உடம்புல காய்ச்சல் எடுக்கிறது அல்லவா, தலை வலிபிடுக்கிறது அல்லவா. இதன் போலதான் ஒரு மனிதனுக்கு அநியாயம் நடக்கிற பொழுதே, ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் அல்லவா, அநியாயம் நடப்பது ஒரு முஸ்லீம் பார்த்திருக்க மாட்டான். அது போலதான் அநியாயம் நடக்கிற நேரத்துல குறைஞ்சபட்சம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களால் எந்த உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கண்டும் காணாமல் போக முடியாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், என்னுடைய உதவி உங்களுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது. நீங்க நினைக்காதீங்க, وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ, அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் மறந்திருக்கிறான் என்று நினைக்காதீங்க. அல்லாஹ் மறக்கல, அல்லாஹ் மறக்கல, பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை நாம் அநியாயக்காரர்கள கொஞ்சம் மர்ம நாள் வரைக்கும் நாங்கள் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்ப சுகதாக்களாக வெட்டப்படக்கூடிய குழந்தைகள், பெண்கள், காயப்பட்டவங்கள செய்தி என்ன, உலகத்தில் எத்தனை நாடுகள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடைக்கப்படுகிறார்கள், சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சுகதாக்களாக வராங்க இல்லையா, அவங்க அவங்க ஆசைப்படுறாங்க, உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஷஹாதத் கிடைக்கக்கூடாதா. ஷஹீதானவங்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுறோம், ஷஹீதானவங்க எங்களை பார்த்து கவலைப்படுறாங்க, எனக்கு அல்லாஹ் தந்த கண்ணியம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், எங்களோட வந்து சேராதவங்களை பார்த்து அல்லா இவங்களுக்கு ஷஹாதத்தை கொடுக்கணுமே, பிள்ளை நினைப்பால் மாப்பாக்கும் ஷஹாதத் கிடைக்கணும், மாப்பிள்ளை நினைப்பால் இந்த மகனுக்கும் ஷஹாதத் கிடைக்கணும்.
ஏனென்றால் ஜாபீர் ரலியல்லாஹுடைய வாப்பா அப்துல்லா பின் ஹராம் ஆக்கப்பட்டதை போல ஷஹீதாக்கப்பட்டாங்க. அல்லாஹ் நேரடியாக பேசினான், அப்துல்லா உங்களுக்கு என்ன தேவை? அப்படின்னா, யாருந்தா எனக்கு ஆசை நீ மீண்டு உலகத்துக்கு நடப்படும், இந்த தீனுக்காக நான் உயிர் கொடுக்கணும் யாருந்தா. அல்லாஹ் சொன்னான், அந்த அது என்னுடைய சுண்ணத்தில் உள்ளதல்ல, திரும்பி போக மாட்டீங்க, சொர்க்கத்திலே இன்பங்கள் உங்களுக்கு இருக்குது. மௌத்தானவங்க எல்லாம் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஷஹீதாக்கப்பட்டவங்க, அல்லாவுக்காக தீனுக்காக இஸ்லாம் என்ற பேருக்காக ஒடுக்கப்பட்டவங்க, குர்ஆன் சொல்லுகிறதே, அவர்கள் சொர்க்க மறைத்த கனப்பொழுதில் இருந்து சொர்க்கத்திலே இன்பத்தை அவங்க சாப்பிட்டுக் கொண்டு குசித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்களோட ரத்த வடப்புல ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் அன்பானவர்களே, அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது. அடக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை அல்லாஹ் நிச்சயம் பாடமாக புகட்டுவார். நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையில் துஆவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தாரா எங்களுடைய சகோதரர்களுடைய துன்பங்களை நீக்கி வைப்பானா? அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா? அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்தருவாயா? நாம் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் நாம் வீண்மொழியில் செய்தவர்கள் யா அல்லாஹ், உலகத்துடைய இன்பங்கள் சுகண்டிகள் யா அல்லாஹ், பணங்களையும் காலங்களையும் நேரங்களையும் யா அல்லாஹ் செலவழித்து மாறிகளாக மாறி இந்த இடத்துல கையில் இருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய அருளும் ரஹ்மத்தும் இல்லை என்றால் இந்த பள்ளி வாயில் நாம் வந்து சேர்ந்திருக்க மாட்டோம் ரஹ்மா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயா? நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை குறைகளை நீ மன்னித்து மறைத்து விடுவாயா? யா அல்லாஹ் நாம் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், நாம் தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ், நமது தவறினாலே யா அல்லாஹ் எங்களை கண்டிச்சிடாதே யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளினால எங்களுக்கு யா அல்லாஹ் சோதனைகளை வேதனைகளை குற்றங்கள் எழுதிவிடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா? யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா? எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயா? பெற்றோர்கள் உற்சாகத்தில் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? கபராளிகளாக மற்ற முன்மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் உறவுகள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? அன்புள்ளவனே, உலகத்தில் முன்மீனாக முஸ்லீமாக வாழக்கூடிய உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? குறிப்பாக மக்கள் அக்சாவில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தீஸில் இருக்கக்கூடிய கஸாவுடைய பகுதியில இருக்கையால் தாக்கப்படக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களை பாதுகாப்பாயா? அவர்களை மன்னிப்பாயா? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா? அவர்களுடைய தியாகங்களில் பொருந்திக் கொள்வாயா? ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்கள் யாருந்தா, அவர்களுக்கு உதவி செய்வது உங்களது கடமை என்று சொல்லி இருக்கிறாய் ரஹ்மானே. யாழ்லா அவர்களுக்காக எங்களால் யாழ்லா துவா செய்ய முடியும் ரஹ்மானே. யாழ்லா துவா என்ற இந்த சிலாக நாங்கள் உயர்த்திருக்கிறோம் யாழ்லா. யாழ்லா அவர்களை பாதுகாப்பாயா? சப்தங்களை கேட்கக்கூடியவனே, சப்தங்களை கேட்கக்கூடியவனே, உள்ளங்களை பார்க்கக்கூடியவனே, எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு மூலாட்சி செய்யக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்வாயா? யாழ்லா அந்த மக்களுடைய துன்பங்கள் பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. யாழ்லா சொந்த மண்ண அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள் ரஹ்மானே. சொந்த மண்ண யாழ்லா சிறைபிடிக்கப்படுகிறார்கள் யாழ்லா. வீடுகள் தகர்த்து ஒடுக்கப்படுகிறது யாழ்லா. செய்யாத குற்றத்திற்காக யாழ்லா சிறைவாச அனுபவிக்கிறார்கள் யாழ்லா. எத்தனையோ உயிர்களை யாழ்லா பறி கொடுத்து விட்டார்கள் யாழ்லா. யாழ்லா உணவில்லாமல் யாழ்லா வீடு இல்லாமல் யாழ்லா ஒதுக்குமிடங்கள்ல ஒதுக்கி ஓரமாக இருக்கிறார்கள் யாழ்லா. என்ன நடக்குமோ இந்த பயத்தோடு இருக்கிறார்கள் யாழ்லா. உள்ளமெல்லாம் உங்களுடைய கையில ரஹ்மானே. யாழ்லா அரசர்களுக்கு மாளிகையில இல்லாத நிம்மதியை அவர்களுடைய இடங்களில் வைத்து அவர்களுக்கு கொடுப்பாயா? யாழ்லா யாழ்லா அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவாயா? யாழ்லா மறை யாழ்லா மூசாவுடைய தாயுடைய உள்ளத்தனியை சிறப்படுத்தியதை போல அவர்களுடைய உள்ளத்தனியை சிறப்படுத்துவாயா? யாழ்லா அவர்களுடைய தலைகளை உயர்த்துவாயா? நிமித்துவாயா? அநியாயக்காரர்களுடைய கைகளை முடங்க செய்வாயா? அநியாயக்காரர்களுக்கு நீ படித்திருக்கிற பாடத்தை உலகத்துக்கு ஒரு பாடமாக நீ ஆக்குவாயா? யாழ்லா யாரெல்லாம் மனிதநேயத்துக்கு புறம்பாக யாழ்லா சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார்கள் அவர்களை நீ யாழ்லா அவர்களை அவர்களுக்கு ஒரு பாடத்தை நீ புகட்டுவாயா? அநியாயக்காரர்களுடைய கரங்களை ஒடுக்குவாயா? யூதர்கள் யாழ்லா அநியாயம் செய்யக்கூடிய அந்த அச்சூரியம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்கள் அவருடைய பார்வையில் இருந்து மறைந்தவர்கள் அல்ல யாழ்லா. இந்த அற்பமான யாழ்லா அவர்களுடைய அவர்களுடைய ஏற்பாடுகள் எல்லாம் யாழ்லா உடைய சக்திக்கு முன்னால் ஒன்றுமில்ல ரஹ்மானே. அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா? எங்களால் இயன்றது துவா மட்டும் ரஹ்மானே அவர்களுக்கு உதவி செய்வாயா? யாழ்லா அவர்களுடைய காயப்பட்டவர்களுக்கு யாழ்லா குணத்தை ஏற்படுத்துவாயா? நோய்வாய்ப்பட்டவர்களுடைய நோயை குணப்படுத்துவாயா? இன்ஷால்லா அவர்களுக்கு நீ உணவளிப்பாயா? இன்ஷால்லா அவர்களுக்கு நீ உணவளிப்பாயா? அவர்களுக்குரிய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயா? இருந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயா? விளந்ததை விட சிறந்ததை நீ கொடுப்பாயா? யாழ்லா உலகத்தில் அதை சிறந்த அந்தஸ்தாக மக்களுக்கு நீ கொடுத்தருவாயா? அவர்களுடைய சுதந்திரத்தை நீ உறுதிப்படுத்துவாயா? யாழ்லா அவர்களுடைய தலையை முன்னெட்டி ரோமங்களை பிடித்து அவர்கள் நிமித்து விடுவாயா? யாழ்லா அவருடைய மலக்கிடத்தில் அவர்களுக்கு உதவி செய்வாயா? யாழ்லாவுடைய நேரான உதவிகளை நீ தாமதமின்றி இறக்கி வைப்பாயா? யாழ்லா எங்களை உள்ளங்களை புரியச் செய்வாயா? காயப்பட்ட எங்களுடைய உள்ளங்களை குளிரச் செய்வாயா? யாழ்லா எங்களை ஈமான உறுதிப்படுத்துவாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஹைரான் துஆக்களை பங்கு தருவாயா? என்ன ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை ஷர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயா? எங்களை துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயா? சமாதானத்தை சாந்தத்தை உலகத்தில் ஏற்படுத்துவாயா? நிம்மதி ஆசியத்தை மசி பார்க்குவாயா? உடனே செலிமன் செய்யக்கூடிய தோசியை தமசி பார்க்குவாயா? நாளை சின்ன தௌசிய சொர்க்கத்தை எங்களுக்கும் யாழ்லா பலஸ்தீன்ல யாழ்லா துன்பங்கள் அனுபவிக்கிற மக்களுக்கும் முன்னினான் ஆண்கள் பெண்களுக்கும் குடும்பங்களுக்கும் யாழ்லா உறவுகளுக்கும் தந்துடுவாயா? சொல்லுவாங்க.